SBS தமிழ். வணக்கம் சமஸ் அவர்களே. இப்ப சமஸ் அப்படின்னு தான் நிறைய பேருக்கு தெரியும், தமிழ்நாட்டுக்கே தெரியும், எல்லா வாசகர்களுக்கும் தெரியும். உண்மையிலேயே உங்க பேரு சமஸ் தானா அல்லது வந்து ஏதாவது சுருக்கமா, அதுக்கு பின்னணி என்ன சொல்லுங்களேன்.
இல்ல, என்னுடைய பெயர் வந்து சந்திரசேகரன் மலர்குடி ஸ்டாலின் அப்படிங்கிறது தான் இயற்பெயர். ஆனா பெயர் வந்து எனக்கு வந்து சிறு வயதுல ஒரு அளவுக்கு மேல படிக்க ஆரம்பிக்கும் போது நான் காந்தியோட என்ன தொடர்பு படுத்திக்க ஆரம்பிச்சேன். அப்ப அது பொதுவா எனக்கு என்ன மனதுல பட்டுச்சுன்னா, ஜனநாயகத்தோட ரொம்ப பிணைப்பு இருந்ததுனால, அந்த பிரிமியங்கள்ல பெரிய நம்பிக்கை இருந்ததுனால, எப்படியும் வந்து ஸ்டாலின்ங்கிறது ஒரு சர்வாதிகாரியுடைய பெயர், அது நமக்கு பெயரா இருக்கக்கூடாது அப்படிங்கிறது மனதுல பட்டு போச்சு. அதனால அந்த காலகட்டத்திலேயே வந்து சமஸ் அப்படிங்கிற பெயர் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. சமஸ்னு பெயரை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் அதுக்கு பின்னாடி அதுவே அதிகாரபூர்வமான பெயராகவும் மாற்றியாச்சு. பத்திரிகைகள்ல எழுத ஆரம்பிச்சதுலேருந்து சமஸ்ன்ற பெயர் தான் நீடிச்சு. இப்படிதான் சமஸ்ங்கிற பெயர் எல்லாத்தையும் போக ஆரம்பிச்சது.
உங்க இதழியல் பின்னணி பற்றி சொல்லுங்களேன், எப்படி பத்திரிகை துறைக்கு வந்தீங்க?
பத்திரிகை துறைக்கு வந்ததுங்கிறது எனக்கு இங்க வரலன்னா வேற எங்கேயும் போயிருக்க முடியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இதுக்கு ஏதோ பிளான் பண்ணி படிச்சு அப்படி வந்ததா நான் நினைக்கல. இயல்பாவே சின்ன வயதுல இருந்து ஒரு அரசியல் குடும்ப பின்னணியில வந்தவனா. மன்னார்குடி என்னுடைய சொந்த ஊர். எங்க தாத்தா வந்து ஒரு பெரிய அறிஞர். அதை தாண்டி வந்து மன்னார்குடிய ஒரு கட்டமைப்புல தன்னை ஒரு பெரிய இணைச்சுக்கிட்டு அதனுடைய நகரம் சார்ந்த பல்வேறு அமைப்புகளையும் பொறுப்புல இருந்தார். நகரமன்றம் உட்பட பல்வேறு நகர வங்கி, அப்புறம் நகர பால் கூட்டுறவு சங்கம், இப்படி மன்னார்குடி வந்து நிறைய ஒரு பாரம்பரியமான நகரம், ரொம்ப பழமையான நகரம்னு கூட சொல்லலாம். மன்னார்குடியுடைய நகர்மன்றம்ங்கிறது கிட்டத்தட்ட 150 ஆண்டுகள் பழமையான ஒரு நகர்மன்றம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாரம்பரியமான நகர அமைப்புகள்ல ரொம்ப புராதனமான ஒண்ணுல ஒண்ணு மன்னார்குடி. அதனால அதனுடைய ஒரு பகுதியை அவர் தன்னை வச்சுட்டு இருந்தார். அந்த சூழல்ல தான் வந்து அவர் ஒரு பெரிய அறிஞர், தொடர்ந்து வந்து உள்ளூர் அரசியல்லையும் ஒரு பங்கு வகித்து தந்தாரு. அதனால சிறு வயதுலேருந்தே வந்து அரசியல்ங்கிறது வீடு சார்ந்தது, உரையாடல் சார்ந்து எல்லாத்துலயுமே இருந்ததுனால அரசியல் சார்ந்து ஒரு பிரக்ஞையும் ஒரு ஆர்வமும் இருந்துகிட்டே இருந்துச்சு. சிறு வயதுல படிக்கிறப்பெல்லாம் வந்து நீ என்ன ஆக போற அப்படின்னு கேட்டா, நான் அரசியலுக்கு தான் வருவேன் அப்படிங்கறது தான் நான் அதுல சொல்லிட்டு இருப்பேன். ரொம்ப சீக்கிரமே வந்து பள்ளிக்கூடங்கள்ல படிக்கக்கூடிய காலகட்டத்திலேயே அரசியல் கட்சிகள்ல நேரடியா இறங்கிறது, அரசியல் பணிகள்ல ஈடுபடுத்திக்கிறது, தேர்தல் பணியில ஈடுபடுத்திக்கிறது, போராட்டங்களுக்கு போறது, இந்த விஷயங்கள் எல்லாமும் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்ப என்னாச்சுன்னு சொன்னா, ஒரு கல்லூரி காலகட்டம் முடியறதுக்குள்ளார இங்க இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சிகள்லயும் ஒரு சுற்று சுற்றி வந்துட்டேன். அப்ப இது நமக்கு தோதுபடாத இடம் அப்படிங்கிறது தான் மனதுல அந்த காலகட்டத்துல தோணுது. அப்புறம் எழுத்துங்கிறது சிறு வயதுலேருந்தே ஒரு ஆர்வம். பள்ளிக்கூடம் காலகட்டத்திலேருந்தே வந்து சிறு பத்திரிகை நடத்துறது, கல்லூரியில பத்திரிகை நடத்துறது, இப்படி ஒண்ணு வச்சு கல்லூரி முடிச்சோடனே வந்து சொந்த பத்திரிகையா ஒண்ணு நடத்தணும் அப்படிங்கறது தான் என்னமா இருந்துச்சு. அப்படி ஒண்ணு தொடங்கவும் செஞ்சோம். இந்திய நிதி அப்படின்னு சொல்லி ஒரு பத்திரிகை, அதுதான் முதல்ல தொடங்கினேன். ரொம்ப சீக்கிரம் ஒண்ணும் இல்லாம போனுச்சு. ஒரு விடலைத்தனமான ஆர்வங்கள் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் புத்தக கடைகள்ல இப்படி நிறைய அந்த இலக்கியம் சார்ந்த விஷயங்கள்லையும், எழுத்து சார்ந்த விஷயங்கள்லையும், அரசியல் சார்ந்த விஷயங்கள்லையும் தான் ஆர்வம் இருந்துச்சு. நேரடியான அரசியல் ஓட்டு அரசியல்ங்கிறது நமக்கு தோதுபடாது அப்படிங்கிறது ஒரு மாணவ பருவத்திலேயே தெரிஞ்சு போச்சு. ஆனா இந்த விதமான அரசியல் திட்டம், அப்புறம் சமூகத்தினுடைய நடக்கக்கூடிய அவலங்கள், இந்த பிரச்சனை சார்ந்த விஷயங்கள்ல நமக்கு இருக்கக்கூடிய ஒரு அக்கறையும் ஒரு விதமான கோபம், இந்த கோபத்தை வெளிப்படுத்துறதுக்கு ஏதாவது ஒரு வழி அப்படின்னு இருக்கும்போது அதுக்கான வடிகால எடுத்துதான் இருந்துச்சு. அப்ப சொந்தமா எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு சூழல்ல இதழியலுக்குள்ளார வர ஆரம்பிச்சேன். அப்படிதான் ஆரம்பிச்சது. தினமலர், தினமணி, விகடன், இப்படிதான் வந்து இங்க ஹிந்துல இன்னைக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இதுல என்னை பத்திரிகைகளை காட்டிலும் தினமணி தான் என்னை வளர்த்து எடுத்த பத்திரிகை அப்படின்னு நான் சொல்றேன். நான் எல்லாத்தையும் கத்துக்கிட்ட, எனக்கு கத்துக் கொடுத்த பத்திரிகைன்னு சொல்லி தினமணி தான் நான் சொல்றேன். தினமணில இருந்து தான் ஆரம்பிச்சேன் அப்படின்னு சொல்லணும்.
தொலைக்காட்சியிலையும் பணியாற்றி இருக்கிறீங்க, இப்ப பத்திரிகை உங்களுக்கு பிடித்தமான துறையாக ஏன் பத்திரிகை மாறி போச்சு? ஏன் தொலைக்காட்சி தான் பவர்ஃபுல் மீடியம்னு சொல்றாங்க இல்லையா, நிறைய பேர் அது வந்து சென்றடையுது அப்படின்னு.
ஆக்சுவலி நான் தொலைக்காட்சி துறைக்கு வந்ததுங்கிறது ஒரு விபத்து. வீடன்ல இருந்து புதிய தலைமுறை நிறுவனம் நோக்கி நான் போனாங்க. பால கைலாசம் வந்து ஒரு புதிய தொலைக்காட்சிக்கான தொடங்குற பணிகள்ல ஈடுபட்டு இருந்தார். அவர் வந்து வெவ்வேறு துறையிலேருந்து, அவர் ஒரு பெரிய ட்ரீமர். அவர் வந்து நிறைய புதிய முயற்சிகளுக்கு ஆசைப்பட்டவர். அப்படி இருக்கும்போது அவர் நினைச்சது என்னன்னா, முதன்முறையா வந்து இதுக்கு வெளியில இருக்கக்கூடியவர்கள், அதாவது டிவி மீடியத்துக்கு வெளியில இருக்கக்கூடியவர்கள் உள்ள அழைச்சிட்டு வந்து அந்த அவங்களோட கிரியேட்டிவிட்டியை இங்கே யூஸ் பண்ணி பாக்குறதுங்கிற மாதிரியான பரிச்சார்த்த முயற்சிகள்லாம் அவர் ஈடுபட்டிருந்தார். அவரை சந்திச்சுட்டா அவர் வந்து எனக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தது மட்டுமல்லாமல் ரொம்ப பெரிய வேலை, நான் அதாவது நான் கேட்டு போனதை விடவும் பெரிய வேலை, உங்களுக்கு அது புரிஞ்சுக்க முடியும் நினைக்கிறேன். எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசர் போஸ்ட், அது கிட்டத்தட்ட வந்து ஒரு தொலைக்காட்சியினுடைய ஹெட்டுக்கு அடுத்ததே இருக்கக்கூடிய ஒரு டீம். அந்த டீம்ல கோ டீம்ல ஒரு 10 பேர் கிட்ட இருப்பாங்க. அந்த டீம்ல ஒரு ஆளா வந்து எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசரா அவர் ஆக்குனார். ஒரு சில நிகழ்ச்சிகளுக்கான பொறுப்பாளரா அந்த டீமுடைய லீடரா இருக்கக்கூடிய வாய்ப்பை கொடுத்தார். திருமதி ஜெயராணி அவங்களோட சேர்ந்து நான் அந்த பணியில இருந்தேன். ஒரு குறுகிய காலம் தான் அங்கே இருந்தேன். தொலைக்காட்சியில வந்து எனக்கு வந்து ஒரு விதமான சங்கடம் ஒண்ணு உண்டு. உதாரணமா வந்து நான் அவர்கிட்ட போனப்ப அவர்கிட்ட நான் சொன்னது என்னன்னா, என் வீட்டுல டிவி கிடையாது சார், கேபிள் டிவியே கிடையாது, நான் டிவி வந்து டிவிடி போட்டு பாக்குறாரு, இவ்வளவு பெரிய பொசிஷன் எடுத்தோன்னு கொடுக்குறீங்க அப்படின்னு தான் நான் சொல்லி அவர்கிட்ட கேட்டேன். இன்னைக்கும் கூட கேபிள் கனெக்ஷன் என் டிவில கிடையாது. காரணம் என்னன்னா, இல்ல கேபிள் பார்க்கவே கூடாது அப்படிங்கறது இல்ல, எனக்கு அதுல சில அயர்வு இருக்கு. எனக்கு பொதுவா தொழில்நுட்பத்தை வந்து எடுத்த இடத்துல தபால்னு வரிச்சுக்கிறதுல சில சங்கடங்கள் இருக்கு. இப்ப இங்க டிவி இருக்குன்னு சொன்னா அந்த சீரியல் அன்றாடம் போடக்கூடிய திரைப்படங்கள் இதை தாண்டி வந்து அதை பிரயோஜனமா நம்ம பயன்படுத்துவோமா அப்படிங்கறதுல எனக்கு சந்தேகம் இருக்கு. அதை இதுல மீடியம் சார்ந்த குறையா நான் சொல்லல, நான் சார்ந்த குறையா சொல்றேன். எனக்கு அதுக்கு ஒரு பயிற்சி இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்ப அதுல இருந்து ஒரு அந்நியமா இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பத்திரிகை ஏன் நான் விரும்புறேன் அப்படின்னு சொன்னா, இயல்பாவே நான் கொஞ்சம் உணர்ச்சிவசப்படக்கூடியவன். அப்ப என்னுடைய கருத்துக்கள் வந்து எதை நீங்க இமீடியட்டா கேட்டீங்கன்னாலும் கொஞ்சம் உணர்ச்சிவசப்பட்டு பேசிடக்கூடியவன். ஆனா எழுத்துல வந்து எனக்கு ஒரு நிதானத்துக்கான சாத்தியம் இருக்குது. நிதானமா ஒரு விஷயத்த அணுகிறதுக்கும், ஒரு பிரச்சனைக்குள்ளார இருந்து அதை எழுதுறதுக்கு பதிலாக அதுக்கு வெளியில வந்து அதை எழுதுறதுக்கான ஒரு சாத்தியம் எழுத்துல மட்டுமே இல்லாமல் பத்திரிகை துறையிலையும் அதற்கான சாத்தியம் இருக்குது. பிரிண்ட்ல போகும்போது இப்ப ஒரு சம்பந்தமான கட்டுரை வந்து நான் ஒண்ணு எழுதணும், ஒரு விஷயம் சொன்னா இந்த நீதித்துறை சம்பந்தமா ஒன்னு எழுதணும்னா இன்னைக்கே இதை எழுதி கூட அப்படின்னு சொல்லி அச்சு பண்ணக்கூடிய ஒரு இடத்துல நான் இல்லை. ஒரு புரிந்து கொண்ட ஒரு பத்திரிகை சூழல், ஒரு நல்ல ஆசிரியர் நமக்கான இடத்தை கொடுக்கக்கூடியவர், அந்த மாதிரியான ஒரு சூழல்ல இதற்கு வந்து நான் அந்த ஸ்பேஸை எடுத்துக்க முடியுது. ஆனா டிவி வந்து ஒரு குறிப்பிட்ட ஆசிரியர் அல்லது ஒரு குறிப்பிட்ட நிறுவனம் இல்லை, அதனுடைய போக்குங்கிறதை வந்து ஒரு கலாச்சாரமா வந்து உடனடியா எல்லாத்தையும் சொல்லணும் அப்படிங்கறது ஒரு கலாச்சாரமா அங்க தொலைக்காட்சியில இருக்கு. உதாரணமா நம்ம ஒரு விஷயத்த சொல்லலாம், இங்க நினைவுபடுத்தலாம்னு நான் நினைக்கிறேன். பணமதிப்பு நீக்க நடவடிக்கையை வந்து பிரதமர் மோடி அவர் வந்து அறிவிக்கிறார், 8 மணிக்கு அறிவிக்கிறார். அன்றைய தினம் 9 மணிக்கு எல்லா தொலைக்காட்சிகளிலும் வேற ஒரு நிகழ்ச்சிக்காக விவாதத்துக்காக எல்லாரையும் வர சொல்லியிருக்காங்க. பல தொலைக்காட்சிகள் என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, ஏற்கனவே ஒரு விஷயத்துக்காக வந்த அந்த விமர்சகர்கள்ட்ட, அரசியல் விமர்சகர்கள்ட்ட 8 மணிக்கு அறிவிக்கப்பட்ட பணமதிப்பு நீக்கத்தை பத்திய டிபேட்டா அதை மாத்துறாங்க, இமீடியட்டா அதை பத்தி கருத்து சொல்ல சொல்றாங்க. இதுல வேடிக்கை என்னன்னு சொன்னா, இந்தியாவுடைய வரலாற்றுல இதற்கு முன்னாடி பணமதிப்பு நீக்கம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு, ஏற்கனவே ஒரு முறை அது செயல்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னாலும் அந்த நினைவுகளை தாங்கிய தலைமுறை யாரும் இந்த தலைமுறையில கிடையாது. அவங்களுக்குமே இது எல்லாமே புதுசு, வரலாற்று போய் பின்னோக்கி தான் படிக்க வேண்டியிருக்கு. அது சரியா தவறா எதுவுமே தெரியாது, நானா இருந்தாலும் அப்படிதான். ஆனா நீங்க அந்த பசிய வந்து டிவி மீடியம் வந்து தன்னகத்தை வச்சிருக்கு. இது ஒரு குறிப்பிட்ட தொலைக்காட்சி நிறுவனம் சார்ந்த, அல்லது வந்து குறிப்பிட்ட மொழி சார்ந்த, அல்லது குறிப்பிட்ட ஒரு ஆசிரியர் சார்ந்த ஒரு விஷயமா இல்லை. அப்படிப்பட்ட இடத்துல இருந்து நான் ஒரு தொலைவுல கொஞ்சம் என்ன நான் நிறுத்திக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதற்கான இயல்பு இந்த உடனடி துரித இதழியல்ங்கிறதுல எனக்கு வந்து ஒரு ஒவ்வாமை இருக்கு. அது ஒரு நல்ல இதழியலுக்கான இடம் இல்லை அப்படின்னு. அதனால வந்து பத்திரிகை வந்து எனக்கு உகந்த ஒரு விஷயமா இருக்கு. டிவி மீடியம் ரொம்ப பவர்ஃபுல்ங்கிறதுலயோ, இல்ல அதுல ரொம்ப அற்புதமான விஷயங்களை செய்ய முடியும், எல்லாத்தையும் தாண்டியும் நிறைய நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறதுலயோ எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா அது உரிய முறையில வந்து போதிய அளவுக்கு நம்ம சமூகத்துல கையாளப்படலை அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அதனால நான் கொஞ்சம் அதுல இருந்து ஒதுங்கியிருக்கணுங்கிறதுக்கு எனக்கு பத்திரிகை வந்து பொருத்தமானதா இருக்கு.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் சந்தித்து உரையாடி கொண்டிருப்பவர் தமிழ்நாட்டின் பிரபல பத்திரிகையாளர், எழுத்தாளர், ஊடகவியலாளர் சமஸ் அவர்கள். சரி, இப்போ சமஸை பொறுத்தளவில் இப்போ உங்களை நாங்கள் தொடர்ந்து வாசித்துட்டு இருக்கிறோம். இன்றைக்கு நீங்கள் சொன்ன அந்த நீதித்துறையை பற்றிய கட்டுரை கூட நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் வாசித்தேன். நீங்கள் வந்து ஒரு மிகச்சிறந்த விமர்சகர், அதில் ஒரு சந்தேகம் இல்லை, ரொம்ப அருமையாக எழுதுறீங்க. இப்போ இதில் தமிழகத்தை பொறுத்தளவில் இருக்கிற ஒரு 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 இதழியல் அந்த இதில் இருக்கிற ஒரு பிரச்சனை எப்படின்னா, இப்போ கவிதா முரளிதரன்ற கூட பேசும்போது அதை தான் நான் கேட்டேன், தமிழில் எழுதுகின்றவர்களுக்கு கொடுக்கப்படுகிற மரியாதை, மதிப்பு, ஊதியம், வருமானம் இதெல்லாம் கூட ஆங்கிலத்தோடு ஒப்பிட்டானா மிக மிக குறைவாக இருக்குது. அப்படியான ஒரு பாகுபாடு, அல்லது நாம் வந்து தமிழில் தான் எழுதற முடியுது, தமிழில் தான் பேச முடியுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழலுக்கு நீங்கள் ஆட்படலையா சமஸ்?
இல்லை, இது ஒரு முக்கியமான பிரச்சனை தான். நீங்க சொல்றது வந்து ஒரு முக்கியமான பிரச்சனை தான். தமிழ்நாட்டில் அந்த ப்ராப்ளம் வந்து பெரிய அளவில் இருக்கதான் செய்யுது. ஆனா அந்த பிரச்சனைக்கான மையச்சரடுகளை வந்து நம்ம வந்து வெறுமனே பத்திரிகை துறை சார்ந்து மட்டும் எடுத்துட்டு போக முடியுமா அப்படின்னு, நம்ம இது பத்திரிகை துறை சார்ந்து மட்டுமே இது இருக்கிறது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். உதாரணமா நம்முடைய அடிப்படையிலேயே இந்த காலனிய மனோபாவம்ங்கிறது இருக்கிறதுனால ஆங்கிலத்தை உயர்வாக பார்க்கக்கூடிய ஒரு தன்மைங்கிறது தொடர்ந்து இருந்துட்டு தான் இருக்கு. அது வந்து அது புரியுதோ புரியலையோ, இல்ல எழுதப்பட்டிருக்கிறது மேம்பட்ட கருத்தோ இல்லையோ, ஆங்கிலத்தில் வந்து அது ரொம்ப தரமானது, ரொம்ப உயர்வானது, தமிழ்ல எழுதப்படுறது வந்து ரொம்ப மலினமானது அப்படிங்கிற ஒரு பார்வைங்கிறது தொடர்ந்து இருந்துட்டு இருக்கு. நாங்க இங்க ஹிந்து தமிழ்ல பண்ண ரொம்ப மிக முக்கியமான காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த உளவியலுக்கு ரீதியா எதிரா வெறுமனை கட்டுரைகளை வெளியிடுறது இல்ல, அதை அந்த பாதையிலே எதிர்கொள்றது. உதாரணமா நீங்க இப்ப தமிழ்நாட்டுல இருந்து இந்த எங்களுடைய ஹிந்து தமிழ் விருப்பக்கத்தை பாத்தீங்கன்னு சொன்னா, ஒவ்வொரு நாளும் வந்து ஒரு மொழிபெயர்ப்பு கட்டுரை, ஒரு ஒரிஜினல் கட்டுரையை நாங்க பதிப்பிப்போம். அதுல என்ன விஷயம்னு சொன்னா, இந்த மொழிபெயர்ப்பு கட்டுரைங்கிறது இங்கிலீஷ் ஹிந்துல வந்ததா இருக்கலாம், அல்லது கார்டியன்ல வந்ததா இருக்கலாம், அல்லது நியூயார்க் டைம்ஸ்ல வந்ததா இருக்கலாம், அல்லது வந்து டான் மெரியான பத்திரிகைகள்ல வர்றதா இருக்கலாம், ஏதோ ஒரு மொழிபெயர்ப்ப நாங்க இந்த ஒரு பக்கத்துல கொடுக்குறோம், இன்னொரு பக்கம் தமிழ் நேரடியாக எழுதப்படுற கட்டுரைகளை கொடுக்குறோம். அப்ப இந்த இந்த கலாச்சாரத்தை நாங்க தொடங்கினப்ப பலர் வந்து ஆச்சரியமா கேட்டது என்னன்னா, நியூயார்க் டைம்ஸ் அல்லது ஹிந்துல எல்லாம் வரக்கூடிய கட்டுரைகள்லாம் ரொம்ப தரமானது, அது நம்ம படிக்கவே முடியாது, அது இது ரொம்ப மலினமா இருக்கும் அப்படின்லாம் நாங்க நினைச்சுக்கிட்டு இருந்தோம். அப்படி இல்லை, இங்க எழுதக்கூடியவர்கள் பலர் வந்து அந்த தரத்துக்கு இணையாதான் எழுதுறாங்க அப்படிங்கிறது இப்ப புரியுதுங்கிறது எங்களுடைய வாசகர்கள் சொல்ல ஆரம்பிச்சாங்க. இத ஏதோ ஒரு குறிப்பு வச்சு இதை செய்யலாம், இது வந்து இது நேரடியாக அவங்க உளவியல்ல தாக்கத்தை உண்டு பண்ணணும் அப்படிங்கறது தான் அன்றாடம் இப்ப வரைக்கும் அதை செய்யுங்க. இன்னொரு பக்கம் இதுல இன்னொரு சேலஞ்ச் நாங்க எதிர்கொள்றோம். இந்த பக்கம் வந்து உங்களுக்கு இடது பக்கத்துல வந்து நீங்க ஒரு டிரான்ஸ்லேஷன் போடுறீங்க, வலது பக்கத்துல ஒரு தமிழ் போடுறீங்க, இது ரெண்டும் குவாலிட்டியை மீட் பண்ணுதா, ஒரு தமிழ் எழுத்தாளரால் அதை மீட் பண்ண முடியுதா, அந்த குவாலிட்டிக்கு நம்மளால எழுத முடியுதாங்கிற சேலஞ்சு நாங்க மீட் பண்ணதா செய்யறோம். சோ இது மறைமுகமா இது ஒரு சின்ன அளவுல ஒரு சின்ன வேலையை பண்ணதா செஞ்சிட்டு இருக்கு. ஆனா பொதுவில் வந்து ஆங்கிலத்துக்கும் தமிழுக்கும் இருக்கக்கூடிய பாரிய வேறுபாடு அப்படிங்கிறது வந்து பல தளங்கள்ல இருக்கு. உதாரணமா வந்து இப்ப இங்கிலீஷ் பத்திரிகைகளுடைய சம்பளத்தோட நம்ம ஒப்பிடுறோம் அப்படின்னு சொன்னா, ஆங்கில பத்திரிகைகளுடைய வருமானத்தையும் நம்ம அதுல தொடர்பு படுத்தி பார்க்க வேண்டியிருக்கு. ஆங்கிலத்தினுடைய வருமானத்தையும் தமிழ்ல வரக்கூடிய வருமானத்தையும் நம்ம ஒப்பிட்டு பார்க்க முடியாத சூழல் தான் இருக்கு. அதே போல அதற்குன்னு ஒரு பெரிய கலாச்சாரம் இருக்கு, யார் வராங்க, எங்கிருந்து வராங்க, அதுக்கான தொழில் ரீதியான படிப்பு, இந்த இந்த விஷயங்கள் எல்லாமே அதுல இருக்கு. அதற்குன்னு ஒரு கலாச்சாரத்தை வந்து அவங்க ஒரு வகையில அதை முன்னெடுத்திருக்காங்க. இங்க நம்ம தமிழ் இதழியல் அப்படின்னா அது கிட்டத்தட்ட குடிசை தொழில் மாதிரி ஆரம்பிச்சுதான் ஒரு வகையில வளர்ந்து வந்திருக்கு. இன்னைக்கு எல்லா விதத்திலும் வந்து ஆங்கில இதழியலுக்கு இணையா போட்டி போடத்தக்க வகையில தொழில்நுட்பம், கருவிகள் இதெல்லாம் வாங்கினா கூட இன்னும் வந்து மனநிலை அப்படிங்கிற இடத்துல வந்து இரண்டையும் ஒன்றிப்படுத்தி பார்க்கக்கூடிய ஒரு மனநிலைங்கிறது வந்து பொதுவுல வந்து உருவாகலை, இன்னும் பொது சூழல்ல வந்து உருவாகலை. இது வந்து நம்ம இதழியலுக்கு மட்டும் பொருத்தி பார்க்கிறதுங்கிற விஷயம் இல்லை. உதாரணமா இப்ப தமிழ்ல எழுதக்கூடிய எழுத்தாளர்களுக்கும் ஆங்கிலத்துல எழுதக்கூடிய எழுத்தாளர்களுக்கும் உள்ள வேறுபாடுகள்லாம் நம்ம ஒப்பிட்டு பார்ப்போம். இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அங்கீகாரம் என்ன, அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அங்கீகாரம் என்ன, இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய தொகை எவ்வளவு, அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய தொகை எவ்வளவு, இதெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது இதழாளர்களை விடவும் எழுத்தாளர்கள் ரொம்ப மோசமான நிலையில இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். நாங்க இங்க முடிவு பண்ணது கூட அதுதான். அதாவது இன்னைக்கு வந்து ஏனைய பத்திரிகைகள்லாம் வந்து தமிழ்ல ஆங்கிலத்தில இருந்து வந்து தமிழ்ல ஒரு பத்திரிகை ஆரம்பிக்கும் போது அவர்கள் வந்து ஏதோ டெல்லியில இருந்து எழுதப்படுறத வந்து இங்க தமிழாக்கி கொடுத்தாலே போதும், இந்த தமிழர்களுக்கு இதை கொடுத்தா போதும் அப்படிங்கிற ஒரு மனநிலை இருக்க போக, இந்து வந்து அதை செய்யாது, இந்து வந்து செய்ய வேண்டிய வேலை அது கிடையாது. இங்க நம்மள்ட்ட வந்து இன்னைக்கு வந்து உலகத்திற்கு சவால் விடக்கூடிய பல எழுத்தாளர்கள் இருக்காங்க, நோபல் லாரியர்ஸ் மிஞ்சக்கூடிய பல எழுத்தாளர்கள் இருக்காங்க. நம்மளுடைய பிரச்சனை என்னன்னு சொன்னோம்னா, அவர்களை வந்து நம்ம சமூகம் இன்னும் தூக்கி பிடிக்கல, இங்க நிகழ்த்தப்பட்ட சாதனைகள் வந்து உயர்த்தி பிடிக்கப்படல. நம்முடைய பெருமைகள் நமக்கு தெரியாது, பெருமைகள் நமக்கு தெரியாது, நம்முடைய சாதனைகள் நமக்கு தெரியாது, அதையே நம்ம சொல்லல. அதை வந்து நம்ம செய்வோம் அப்படிங்கறத இங்க நாங்க முடிவெடுத்தது. ஆக இங்க ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. ஆனா இந்த பிரச்சனை வந்து நான் இப்ப தமிழ்ல மட்டும் இதை பாக்கலன்னா, இப்ப அகில இந்திய பயணங்கள்லாம் மேற்கொள்ளும் போது எல்லா மாநிலங்கள்லயும் மாநில மொழிகளுக்குள்ள எழுத்தாளர்கள், மாநில மொழிகளுக்குள்ள பத்திரிகையாளர்களுக்கும் ஆங்கிலத்துல எழுதுறவங்களுக்கும் ஒரு பெரிய வேறுபாடு இருக்கதான் செய்யுது. அது அதற்கு காலனிய காலகட்டத்தில இருந்து அதற்கான வேர்கள் வந்து முழுக்க பரவி கிடக்காது. அது ஒரு விஷயமா வந்து குறிப்பிட்டு இது இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லக்கூடியதா இல்லை.
இதை போன்ற இன்னும் பல நிகழ்ச்சிகளை செவிமடுக்க sbs.com.au/tamil